நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
வணக்கம் சத்யநாதன்.
வணக்கம் பிரைசல்.
கோவிட் சேஃப் செயலி பற்றி பேச போகிறோம் இல்லையா?
ஆமாம்.
இந்த செயலியை வந்து எப்படி தரவிறக்கம் செய்வது, எல்லா ஃபோன்லேயும் இந்த இதை வந்து தரவிறக்கம் செய்ய முடியுமா, என்ன மாதிரி?
கொரோனா வைரஸால் பரவும் COVID-19 என்ற தொற்றுநோய்க்கு வேக்சின் தடுப்பு மருந்தோ, நோயுற்றவர்களுக்கு சிகிச்சை அளிக்க ஆன்டி வைரல் ட்ரக் என்ற குணப்படுத்தும் மருந்துகளோ இன்னும் பயன்பாட்டுக்கு வராத நிலையில், நோய் பரவலை கட்டுப்படுத்தும் பிரதான நோக்கத்துடன் அரசுகளும் ஏனைய அமைப்புகளும் செயல்பட்டு வருகின்றன ரைசல். இதே நோக்கத்தோடு பெடரல் அரசு அறிமுகப்படுத்தியுள்ள மொபைல் ஆப், மொபைல் போன் செயலி தான் இந்த கோவிட் சேஃப் என்ற செயலி. இதை ஆப்பிளின் ஆப்பிள் ஸ்டோர், கூகுளின் கூகுள் பிளே ஸ்டோர் மற்றும் பெடரல் அரசின் இணையதளம் ஆகியவற்றிலிருந்து இலவசமாக தரவிறக்கிக் கொள்ள முடியும். இதை தரவிறக்கிக் கொள்ள உங்கள் பெயர், மொபைல், தொலைபேசி இலக்கம், போஸ்ட்கோடு என்ற அஞ்சல் விநியோக குறியீட்டு எண் மற்றும் எந்த வயது வரம்புக்குள் நீங்கள் வருகிறீர்கள், அதாவது ஏஜ் ரேஞ்ச் போன்ற தகவல்களை சமர்ப்பிக்க வேண்டும். ஆஸ்திரேலிய மொபைல் இலக்கத்தினுடைய தொலைபேசியாக இருக்க வேண்டும். ஆண்ட்ராய்ட் என்றால் ஆண்ட்ராய்ட் 6 அல்லது அதற்கு பிந்திய போனாக இருக்க வேண்டும். ஐபோன் என்றால் ஐபோன் 5 அல்லது அதற்கு பிந்தி வந்த ஐபோனாக இருக்க வேண்டும். கோவிட் சேஃப் போன்ற செயலிகளை சிங்கப்பூர், சீனா, பிரிட்டன், ஜெர்மனி, ஹாங்காங், தாய்வான் போன்ற பல நாடுகள் அறிமுகம் செய்திருக்கின்றன. பெடரல் அரசு இப்போது அறிமுகப்படுத்தியுள்ள இந்த செயலி சிங்கப்பூர் அறிமுகப்படுத்தியுள்ள செயலியை அடிப்படையாக கொண்டது.
சரி, இப்ப கோவிட் சேஃப் செயலி எப்படி செயல்படுகிறது அப்படின்னு விளக்குங்களா?
செயலியை தரவிறக்கம் செய்யும் போது நீங்கள் கொடுத்த தகவல்கள் என்கிரிப்டட் என்ற தரவு மறைவாக்க முறையில் கவர்மெண்ட் சர்வர் என்ற பாதுகாப்பும் ரகசியமானதுமான மத்திய கணினி தொகுதியில் பதிவாகும். இந்த தரவுகள் தேவைப்படும் போது மாநில மற்றும் பிராந்திய நலத்துறை அதிகாரிகளுடன் மட்டும் பகிர்ந்து கொள்ளப்படும். இந்த செயலியை தரவிறக்கம் செய்த 2 நபர்கள் தங்கள் மொபைல் போன்களுடன் பரஸ்பரம் நெருங்கி வரும்போது 2 போன்களிலும் உள்ள ப்ளூடூத் என்ற தொடர்பு அலைகள் ஒன்றை ஒன்று சந்தித்து டிஜிட்டல் ஹேண்ட்ஷேக் என்ற முறையில் கைகுலுக்கிக் கொள்ளும். 2 போன்களும் அனோனிமைஸ் ஐடென்டிட்டி என்ற கோடுகளை உருவாக்கி பரிமாறிக்கொள்ளும்.
சரி, அப்படி சொல்லும் போது இப்ப 2 போன்கள்லயும் ப்ளூடூத் இருக்கு இல்லையா?
தொழில்நுட்ப ரீதியாக பார்க்கிற போது 10 மீட்டர் தூரம் வரை இந்த சிக்னல் செல்லக்கூடியது. ஆனால் 2 மீட்டர் தூரம் வரை மிக துல்லியமாக செல்லக்கூடியது. ஆண்ட்ராய்ட் போன் டு ஆண்ட்ராய்ட் போன் அல்லது ஐபோன் டு ஐபோன் இந்த அளவு தூரமும், ஆண்ட்ராய்ட் டு ஐபோன் மற்றது ஐபோன் டு ஆண்ட்ராய்டு ஆகியவை தொலைவு குறைவாகவும் இருக்கும்.
இதுல ஒரு விளக்கம் கோருகின்ற ஒரு கேள்வி அப்படின்னா, இப்ப ஒருத்தர்கிட்ட வந்து அந்த ப்ளூடூத் ஆன்ல இருக்கு, நீங்களும் அவருக்கு ஒருவேளை கோவிட் பாசிட்டிவ்னு வைங்களேன், நீங்க வந்து ரொம்ப 2 மீட்டர் தூரத்திலேயே 15 நிமிடத்துக்கு மேல இருந்தீங்கன்னா ப்ளூடூத் வந்து அந்த சிக்னல் அனுப்பிடும் அப்படியா?
ஆமாம். அதை விட கூடுதலான இடைவெளியில இருந்தாலும் கூட அந்த சிக்னல் இருக்கும். ஆனால் இந்த வரையறையின்படி 1.5 மீட்டர் தூரம் என்பதுதான் வரையறுக்கப்பட்டுள்ள தூரம். ஆகவே 2 மீட்டர் வரை மிக துல்லியமாக இருக்கும். அதற்கு மேல இருக்கக்கூடிய தூரமும் அந்த சிக்னல்கள் ஒன்றை ஒன்று போய் சேரும். ஆனால் ஓரளவு அந்த துல்லியம் கொஞ்சம் குறைவாக இருக்கும்.
சரி, இப்ப ப்ளூடூத் வழியாக என்னென்ன தகவல்கள் பரிமாறப்படும்?
2 மொபைல் போன்களிலும் உருவாகும் ஐடென்டிட்டி கோட் என்ற அறிமுக குறியீட்டை அடிப்படையாக வைத்து இருவருக்கும் இடையான சந்திப்பு 15 நிமிடங்களுக்கு மேல் தடையற்று நீடித்தால் பல தகவல்கள் இருவரது போன்களிலும் பதிவாகும். சந்தித்த நபர்களின் எண்ணிக்கை, இருவருக்கிடையே இருந்த இடைவெளி, எவ்வளவு நேரம் சந்திப்பு நிகழ்ந்தது, நபரின் மொபைல் போன் எந்த நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டது, அதாவது மேக் அண்ட் மாடல் ஆகிய தகவல்கள் 2 போன்களிலும் உள்ள செயலிகளில் பதிவாகும். தகவல்கள் என்கிரிப்டட் என்ற தரவு மறைவாக்க முறையிலேயே பதிவாகும். இந்த தகவல்களை டீக்ரிப்ட் செய்ய, அதாவது விரிவாக்கம் செய்து விளங்குள்ள இதற்கு என ப்ரோக்ராம் செய்யப்பட்ட கணினிகளும் வல்லுநர்களும் தேவை.
சரி, இப்ப இதை சந்தித்த இருவருக்கிடையான தூரம் பதிவாகும் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா?
ஆமா.
இப்ப ப்ளூடூத் வந்து அதை எப்படி கணிக்கிறது?
2 மொபைல் போன்களில் இருந்து வரும் ப்ளூடூத் சிக்னல் எவ்வளவு செறிவோடு, அதாவது ஸ்ட்ரென்த் ஆஃப் த சிக்னல் ஒன்றை ஒன்று தொழுகிறது என்பதன் அடிப்படையில் 2 மொபைல் போன்களுக்கும் இடையேயான இடைவெளியை செயலி கணிக்கும். 2 போன்களும் எந்த வகையானவை, அதாவது எந்த மேக் என்பது பதிவாவதால் அதுவும் செயலியால் கவனத்தில் எடுத்துக்கொள்ளும்.
சரி, இப்ப ஒரு முக்கியமான கேள்வி, நிறைய பேர் கேட்கிற கேள்வி இது. அப்படின்னா இப்ப நீங்க வந்து கோவிட் சேஃப் வந்து பதிவு செய்து வச்சிருக்கீங்க, நிறைய பேர் பதிவு செய்யறாங்க, இது எப்படி வந்து தொற்று பரவுதலை கட்டுப்படுத்த போகுது?
இது நல்ல கேள்வி ரைசல். இந்த கோவிட் சேஃப் செயலி வரும் முன்பு நோய் பரவுவதை நாம் எப்படி கட்டுப்படுத்தினோம் என்று முதலில் பார்க்க வேண்டும். கோவிட்-19 தொற்று ஒருவருக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பது உறுதியான போது, கடந்த 21 தினங்களில் அவரை சந்தித்தவர்கள், நெருங்கி பழகியவர்கள் யார் யார் என்ற விவரங்கள் அவரிடம் பெறப்படும். குழந்தைகள் என்றால் பெற்றாரிடம் இருந்து பெறப்படும். இந்த தகவல்கள் 100% வீதம் சரியாக இருப்பதில்லை. சந்திப்பு எவ்வளவு நேரம் நிகழ்ந்தது, இருவருக்கு இடையேயான இடைவெளி போன்ற விவரங்கள் ஒரு அண்ணளவான கணிப்பாகவே இருக்கும். சந்தித்தவர்களை தொடர்பு கொண்டு அவர்களுக்கான அறிவுரை வழங்க அவர்களை தொடர்பு கொள்ள விவரங்கள் போதுமானதாக இருக்காது. செயலி வந்த பின் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். கோவிட்-19 தொற்று ஒருவருக்கு ஏற்பட்டிருப்பது உறுதியானவுடன் அவரது மொபைல் போனில் உள்ள கோவிட் சேஃப் செயலி அவரது அனுமதியுடன் மிகவும் பாதுகாப்பானதும் நம்பகமானதுமான இன்ஃபர்மேஷன் ஸ்டோரேஜ் சிஸ்டம் என்ற தளத்தில் தரவேற்றப்படும். அங்கு என்கிரிப்டில் இருந்த தரவுகள் டீக்ரிப்ட் செய்யப்படும், அதாவது விரிவாக்கம் செய்யப்படும். கடந்த 21 தினங்களில் அவர் சந்தித்த நபர்கள், அவர்களது தொலைபேசி எண் என்பன திகதி வாரியான பட்டியலாக உடனடியாக கிடைக்கும். அவர்களை உடனடியாக தொடர்பு கொண்டு அவர்களுக்கு நோய் தொற்று இருக்கிறதா என்ற பரிசோதனை செய்யவும், தேவைப்பட்டால் அவர்களை தனிமைப்படுத்திக் கொள்ளவும் துரித நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அவர்கள் மூலமாக நோய் வேறு பலருக்கு பரவுவது உடனடியாக தடுக்கப்படும். இப்படித்தான் இந்த செயலி செயல்படுகிறது.
இப்ப இந்த செயலி வந்து செயல்படுறது வந்து ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கிற வகையில இருக்கு இல்லையா?
ஆமா.
இப்ப இருவர் இந்த செயலியை வந்து தரவிறக்கம் செய்து தங்களது போனில் வைத்துக் கொண்டுள்ள இருவர் எவ்வளவு நேரம் இருந்தால் அந்த தரவு வந்து பதிவாகும்?
ஆக குறைந்தது 15 நேரம் இடைவிடாத, அதாவது கண்டினியூஸ் தொடர்பில் புளூடூத் சிக்னல் பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும். 14 இருந்திருந்தால் கூட தரவு பதிவாகாது.
சரி, இப்ப அப்படி பார்த்தா இப்ப ஒரு 15 வந்து வைஃபை இல்லாம போயிருக்கலாம், அல்லது இணைய தொடர்பு இல்லாம இருக்கலாம். அப்ப அதெல்லாம் இல்லாம இருந்தா பதிவாகாதா, தொடர்பு இருக்க வேண்டுமா, என்ன மாதிரி?
இல்லை, புளூடூத் தொழில்நுட்பம் இணைய தொடர்பு இல்லாமலேயே 2 உபகரணங்களை இணைக்க வல்லது. ஆகவே வைஃபை அல்லது இணைய தொடர்பு இருக்க வேண்டும் என்ற தேவை கிடையாது.
இப்ப வந்து இந்த கோவிட் சேஃப் செயலி வந்து எப்போதும் இயங்கிக் கொண்டிருக்க வேண்டும் தானே இல்லையா?
ஆமா.
அப்படின்னா இப்ப பேட்டரி வந்து குறைஞ்சிராதா இப்ப நீங்க தொடர்ந்து அந்த செயலியை வந்து இயங்க வச்சுட்டு இருக்கும் போது?
கோவிட் சேஃப் ஆப் செயல்பட செயலி எப்போதும் பின்னணியில் ரன்னிங்கில் இருக்க வேண்டும் என்பது அவசியம். நாம் புளூடூத்தை வாகனங்களிலும் ஹெட்போன்களிலும் ஸ்மார்ட் வாட்ச் மற்றும் ஸ்பீக்கர்ஸ் போன்றவற்றிலும் பயன்படுத்திய வருகிறோம். இதனால் பேட்டரி சார்ஜ் பெரிதளவில் பாதிக்கப்படாது.
இந்த கோவிட் சேஃப் செயலி இருக்கு இல்லையா?
ஆமா.
இந்த போன்ல உள்ள டேட்டாவை வந்து அதிகமாக எடுத்துக்கொள்ளுமோ அப்படின்னு சிலர் சொல்றாங்களே, உண்மையா?
இது உண்மை இல்லை. 4 1 MB டாட்டாவை மட்டுமே இது எடுத்துக்கொள்ளும். இது புளூடூத் சிக்னலுக்கும் மற்றும் தரவுகளை பதியவும் இந்த 1 MB டாட்டாவை மட்டுமே எடுத்துக்கொள்ளும் என்று தொழில்நுட்ப வல்லுநர்கள் கூறுகிறார்கள்.
இப்ப இந்த கோவிட் சேஃப் செயலியை வந்து இது செயல்பாட்டில் இருக்கும் போது பிற செயலிகள் அல்லது பிற ஆப்புகளை வந்து பயன்படுத்தலாமா? அது
நிச்சயமாக பயன்படுத்தலாம். ஒரு ஆப்பை திறந்து அதை மூடாமலே நாம் இன்னொரு ஆப்பை திறக்க முடியும் என்பதை நாம் அனுபவ ரீதியாக பார்த்திருப்போம். இது 4 நிகழ்வது. முதலில் திறந்த ஆப் பின்னணியில் ஓடிக்கொண்டிருக்கும். அதே போல இந்த கோவிட் சேஃப் ஆப்பும் பின்னணியில் ஓடிக்கொண்டிருக்கும். நீங்கள் எத்தனை ஆப் இது வேண்டுமென்றாலும் உடனடியாக சமகாலத்தில் திறக்க முடியும்.
கோவிட் சேஃப் செயலி இந்த ஆப் வந்து தரவுகள் சேகரித்து வைக்குது தானே?
ஆமா.
இது வந்து எத்தனை நாள் வந்து இருக்கும் அந்த தரவுகள்?
கோவிட் சேஃப் செயலியில் பதிவான தரவுகள் 21 வரை இருக்கும். பின்னர் அது டிலீட் ஆகும், அதாவது அழிந்து போகும். ரோலிங் சைக்கிள் என்ற தொடர் முறையில் ஏனைய சந்திப்புகள் தொடர்ந்து பதிவாகும்.
மிக்க நன்றி சத்யநாதன். ரொம்ப தேவையான தகவல், இக்கட்டான இந்த தருணத்துல வந்து மிகவும் தேவையான தகவல். மிக்க நன்றி உங்களுக்கு.
கோவிட் சேஃப் செயலியை தரவிறக்கம் செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. ரைசல் இருந்த போதும் நம்மையும் பிறரையும் நோய் தொற்றிலிருந்து பாதுகாக்க இந்த செயலியை தரவிறக்கம் செய்வது அவசியம் என்றே சொல்ல தோன்றுகிறது.
நான் டவுன்லோட் பண்ணிட்டேன், தரவிறக்கிட்டேன். சரி, மிக்க நன்றி உங்களுக்கு.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.